இங்க நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பக்கம் கல்பள்ளி கல்றான்னு ஒண்ணு இருக்கு. அங்கதான் எங்க மதரை அடக்கம் பண்ணியிருந்தாங்க. ஒரு அடக்கம் பண்ணும்போது எப்பயாவது நான் போகும்போது எங்கேயாவது அங்க போய் பார்க்கும்போது அங்க ரோ மாதிரி இருக்கும், ரோ மாதிரி கல்றை கல்றையா இருக்கும். நான் சில டைம்ல போய் பேஜாரா எங்க அம்மாவை நினைச்சிட்டு போகும்போது சில டைம்ல அப்படியே நடந்திருக்கேன். இந்த ரோஸ்ல எல்லாம் போய் பார்த்துருக்கும் போது நிறைய கல்றைங்கெல்லாம் அந்த பேருங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பேருங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அநேக கல்றையில சிலதெல்லாம் பழைய கல்றைங்கெல்லாம் இருந்திருக்கு. 1970s நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே போடப்பட்ட கல்றைங்கெல்லாம் அங்க இருந்திருக்கு. சிலதெல்லாம் அதுல ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா, அவங்க யாரு, த மோஸ்ட் மை டியரஸ்ட் மதர், மை டியரஸ்ட் ஃபாதர் அப்படின்னு பேரை கொடுத்துட்டு அவங்க எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்கன்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வரும்போது இந்த ஜனங்களை நினைச்சு பார்த்தோம்னா சில கல்றைங்களாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப விசேஷமா ரொம்ப ஜோடனை பண்ணியிருக்கோம். ஒரு கவுன்சிலருக்கு பெரிய காம்பவுண்ட் போட்டு அவருக்கு மேல ஃபுல்லு கிரானைட் ஸ்டோனு அதெல்லாம் போட்டு, ஆனா அவரும் பூமியில தான் இருப்பாரு, மேலதான் அந்த அலங்காரங்க, பூமியில தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பாங்க. இதை பார்க்கும்போது இந்த மனுஷருங்க ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க. நான் யோசிச்சிருக்கேன் அந்த டைம்ல இந்த மனுஷருங்கெல்லாம் ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க, ஆனா இப்போ அவங்க இல்ல ரொம்ப, அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப அருமையானவங்களா அவங்க இருந்திருப்பாங்க, ரொம்ப டியரஸ்ட், ரொம்ப நியரஸ்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப அருமையானவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க இங்க இல்ல. இப்ப என்ன மிஞ்சி இருக்குன்னா அந்த கல்றை ஒண்ணு மிஞ்சி இருக்கு, அவங்கள பத்தியான ஞாபகங்கள், அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா அது ரெண்டு தான் மிஞ்சி இருக்கு. இப்போ அவங்க எல்லாம் போயிட்டாங்க இந்த உலகத்தை விட்டு. இதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, எனக்கும் ஒரு நாள் இப்படிதான் கல்றை வைக்கப்படும். நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் இப்படிதான் ஒண்ணு வைக்குவாங்க, வைக்கும்போது என் பேரை அங்க போட்டுட்டு நான் எப்போ பிறந்தேன், 1976 நவம்பர் 2nd, என் டெத் டேட் எப்போன்னு தெரியல, அதை போட்டுருவாங்க அங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது, நான் போன பிறகு என் கல்றையில நான் என்ன இருக்கணும்னு விரும்புறேன். ஏன்னா எல்லாத்தையும் விட்டு போயிருப்பறவரும் என் பேர் டியரஸ்ட்ன்னு தான் இருக்க போது, வேற எல்லாமே போயிருப்போது, என் கல்றையில என்ன இருக்கணும்னு நான் விரும்புறேன், எதுக்காக நான் வாழ்ந்தேன், என்ன மாதிரி என் வாழ்க்கையில நான் அச்சீவ் பண்ணேன்றது எல்லாமே போக போகுது. ஆனா என்ன இருக்கணும்னு நான் விரும்புறேன், என்ன மாதிரி பேரோடு இந்த உலகத்துல போகணும்னு விரும்புறேன், ரொம்ப ஆழமா நான் யோசிச்சிருக்கேன். என் கல்றையெல்லாம் நடக்கிறது ரொம்ப நல்லது, இந்த மாதிரி ஆழமான யோசனை, இங்க உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தம் யோசனைகள்லாம் வரும் நமக்கு. அது என்ன இருக்கணும்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கும் போது, வாழ்கிற வாழ்க்கை ஒரு நித்திய அர்த்தமுள்ள காரியங்களுக்காக வாழ்றேனா, எல்லாம் போய் அழிந்து போற மாயைக்காக என்னுடைய முழு வாழ்க்கையை நான் வாழ்றேனா, அப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது அந்த டைம்ல பார்க்கும்போது. ஏன்னா நம்ம வாழ்க்கை கிளாக்கு டிக்காயினே இருக்கு இல்லைங்களா, அது நிக்கமா, நிக்காது, டிக்காயினே இருக்கு, ஒரு நாள் ஸ்டாப் ஆயிரும், ஒரே ஒரு நாள் தான் ஸ்டாப் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது ஏன் நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு மேல இதா வரலாம், இவரு என்னத்துக்கு மூளை ஏதாவது ஆயிடுச்சான்னு. இல்ல, பைபிள்ல இப்படி எல்லாம் யோசிக்க வைக்கும். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய தேவனே எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும், அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். நமக்கெல்லாம் ஞானம்னா நம்ம என்ன ஞானம் நினைச்சு பர்மனண்டா இங்க இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பைபிள்ல ஞானம் என்ன தெரியுமா, நீ எவ்வளவு நாள், எவ்வளவு குறுகிய நாள் இங்க இந்த உலகத்துல இருக்க போறேன்றது ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய ஞானம்ன்னு பைபிள். எங்க நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும், சீக்கிரம் போயிட போறோம் இங்கன்ற உணர்வு இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான், சும்மா இருப்பானா, சோம்பேறித்தனமா நம்ம மாதிரி இருக்கும், இல்ல என்ன செய்யணும், அர்த்தமுள்ள காரியங்கள் எது, உண்மையான காரியங்கள் எது, இன்னும் கொஞ்ச நாள் தானே, கொஞ்ச நாள் தானே, ஒரு அவரும் வேஸ்ட் பண்ண மாட்டான், அப்படி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். கொஞ்ச நாள் தான் இது, கொஞ்ச நாள் தான். அது பார்க்கும்போது இன்னைக்கு அந்த 36வது அதிகாரத்துல நம்ம படிச்சோம், படிக்கும் போது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எல்லாம் இது வருது. இதை நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம படிச்சுக்கிட்டே பைபிள படிச்சுக்கிட்டே வரும்போது அந்த மாதிரி ஒரு இடம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அப்பாடா ஒரு ரெஸ்ட் நம்மளுக்கு, உடனே அழகா பேச திருப்பிடும், ஒண்ணுமே படிக்க மாட்டோம் இல்லைங்களா, அவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான்னா ஒரு ரெஸ்ட் நல்லா அப்படி ஒரு பேஜ், அவர் அதிகாரம் முடிச்சுட்டேன்னு திருப்பி விட்டுருவோம். ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஏன் பைபிள்ல இந்த அதிகாரம் இருக்குது, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ரொம்ப தவறிலைக்காத வேதம், கொஞ்சம் ரொம்ப சுருக்கி எழுதப்பட்ட வேதம், அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அதிகாரத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க சும்மா இதை எழுதி. பெற்றாங்க 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷருங்க, அவங்க பேருங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என்னத்துக்கு இதை எழுதி வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லைங்களா. என்ன அவங்க வாழ்ந்து செத்தாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கு அர்த்தம் இருக்கு, ஏன் எழுதியிருக்காங்கன்னு. நம்ம இதை படிக்கும் போது அந்த கல்றையில, ஒருவேளை கல்றைக்கு போறதுக்கு உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதிகாரங்களை எடுத்து படிச்சு பாருங்க, இதெல்லாம் கல்றைங்க, முடிஞ்சு போன கல்றைங்க, எல்லாம் பாக்குறோம். இவனை அவன் பெற்றான், இவன் அவனை பெற்றான், இவெல்லாம் வாழ்ந்து போயாச்சு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த முடிஞ்ச போது நமக்கு என்ன இதுல பாக்குறோம், இவங்க எல்லாம் யாரு பிள்ளைங்க? ஈசாவுடைய பிள்ளைங்க. ஈசா வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேன், உலக பிரகாரமா ரொம்ப அச்சீவ் பண்ண மனுஷன், ஒரு பெரிய ராஜ்யத்தையே, ஏதோன்ற ராஜ்யத்தையே உண்டாக்குன ஒரு மனுஷன். அவ மனுஷன் மூலமா வந்த ஒரு ஜெனரேஷனை தான் நம்ம பாக்குறோம். அந்த மனுஷன் மூலமா வந்த ஒரு சந்ததியை தான் பாக்குறோம். ரொம்ப ரொம்ப அச்சீவ் பண்ண மனுஷன், ரொம்ப சாதிச்ச மனுஷன். ஆனா கடவுளுடைய பார்வையில தன்னுடைய ஆத்மாவை இழந்து, கடவுளையே இழந்து நரகத்துக்கு போன ஒரு மனுஷன் ஈசா. அவனுடைய ஜெனரேஷன் எப்படி வருதுன்னு பாக்குறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, ரொம்ப பெரிய பவர் இருக்கிற மனுஷன். ஏன்னா ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்திட்டான், ஏதோன்ற ஒரு டைனாஸ்டின்லாம். ரொம்ப செழிப்பு, ரொம்ப அருமையான மனைவிங்க அவங்க குடும்பத்துல, அழகான பிள்ளைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்துல ரொம்ப சிறப்பா, சீரும் சிறப்புமா இருந்து கடவுள் கிட்ட ஃபெயில் ஆகி தன் ஆத்மாவை இழந்து நரகத்துக்கு போன ஒரு மனுஷனுடைய வரலாறு அங்க பாக்குறோம். அவனுடைய ஜெனரேஷன் என்ன ஆச்சுன்றத நம்ம பாக்குறோம். ரெண்டு காரணங்கள் இது இருக்குதுன்னு நான் யோசிச்சேன். ஏன் இது ரெண்டு காரணங்கள் இது அதிகாரத்துல இருக்கு, இது போட்டிருக்கு பைபிள்னா, ஒன்னாவது வந்து இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வெளியே வந்தவுடனே ஏதோம் வழியா போகலான்னு பார்த்தாங்க. போகலான்னு பார்க்கும்போது அங்க இருந்து அந்த ஏதோம் ராஜா என்ன சொன்னாரு, ஒரு அடி எடுத்து வச்சுன்னா வெட்டிடுவேன், ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. இல்லப்பா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் போயிடுறான்னு மோசே கேட்டார் பர்மிஷன். இல்ல அப்ப கடவுள் சொன்னாரு, சரி அவன் ஒன்னும் தொந்தரவு பண்ணாத, அவன் ஒன்னும் தொந்தரவு பண்ணாத, நான் அவன் ராஜ்யம் ஒன்னும் உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ வேற வழியா போன்ட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்க போய் செட்டில் ஆன பிறகு, அப்போ எனக்கு வழி ஊர்லயே உன்னை பாத்துக்கிறேன்னு அவங்க பழி வாங்கக்கூடாது என்பதற்காக மோசே கிளியரா எழுதி வைக்கிறாரு. ஏன்னா ஈதோமோ கடவுள் தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அவங்க ஜெனரேஷன் என்னன்னு நீ தெரிஞ்சுக்க, அவங்கள போய் ஒன்னும் பண்ணிராதன்னு இஸ்ரேலுக்கு தெரியணும். அவங்களுக்கு தானே இது எழுதப்பட்டது, அவங்களுக்கு தெரியணும், வரப்போற சந்ததிக்கு தெரியணும். ஈதோம் ஜெனரேஷன்லாம் யாரு, அவங்க கிட்ட வச்சுக்க கூடாது நம்ம, கடவுள் சொல்லி இருக்காரு அப்படின்றது ஒன்னாவது காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஒரு வாழ்க்கை உண்மையான ஒரு ஒரு துன்மார்க்கமான உலகத்துக்கே, உலகத்துக்கு மட்டும் வாழ்கிற வாழ்க்கையின் விளைவு என்ன ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்து கத்துக்கலாம். இத பார்த்து கத்துக்கலாம். வெறும் உலகம் தான் எனக்கு, கடவுள் இல்ல, ஆத்மா இல்ல, வேற என்ன இல்ல, என்னுடைய முழு எல்லாமே உலகத்துல இருக்கிற ஒரு வாழ்க்கையின் விளைவு என்ன ஏற்படுகிறது என்று பார்க்கலாம். இது ரெண்டையும் ஒரு ஆப்போசிட்டா கான்ட்ராஸ்டா வைக்கிறார் பைபிள்ல. ஆப்போசிட்டா வச்சுதான் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கப்படுது. இவ்வளவு நேரம் யார் வாழ்க்கையை படிச்சுக்கிட்டு வந்தோம், யாக்கோபுடைய வாழ்க்கை. அதுக்கு ஆப்போசிட்டா அவர் வாழ்க்கையை காட்டுறாரு. யாக்கோபுடைய வாழ்க்கை கடவுள் கிட்ட தான் இருந்துச்சு, ஆனாலும் எங்கெங்க போனாலும் கடவுள் கொண்டு வந்தார் பாருங்களேன், அந்த உடன்படிக்கைனால. ஆனா ஈசாவுடைய வாழ்க்கை அதுக்கு ஆப்போசிட்டா எப்படி காட்டுறாரு, இந்த இதே 37வது அதிகாரத்துல முதல் வசனம் போட்டிருக்கு பாருங்க, இதுக்கு ஆப்போசிட்டா போட்டிருக்கு. இந்த அதிகாரம் முடிஞ்ச பிறகு படி 37வது வசனம், 7வது அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கி இருந்த வாக்கு தத்தம் கொடுத்த எங்க இருக்கணும்னு கடவுள் சொன்னாரோ அந்த இடத்துல குடியிருந்தான். ஆனா ஈசா என்ன பண்ணாரு, அந்த கானான் தேசத்தை விட்டு, அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, கானான் தேசத்தை விட்டு தான் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி ஒரு பெரிய ராஜ்யத்தையே ஏற்படுத்தினார். ரொம்ப பெருசா செழிப்பா வந்தாரு. கடவுள் இருக்கணும்ன்ற இடத்துல இல்லாம வேற இடத்துக்கு போய் ரொம்ப செழிப்பா வந்தாரு. அது ரெண்டு ஆப்போசிட்டா பாக்குறோம். இது ரெண்டு என்ன ஆப்போசிட்டா, ஒன்னு இன்னொரு என்ன ஆப்போசிட்னா, அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆளுங்களா ஆனாங்க, கிங்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, கிங்ஸ், சீஃப்ஸ், ராஜாங்கெல்லாம் அவங்க ஜெனரேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. உலக பிரகாரமா பார்த்தா ரொம்ப சக்சஸ்ஃபுல் அவர் ஃபேமிலி, ரொம்ப சக்சஸ்ஃபுல் அவருடைய இது. ஆனா கடவுளுடைய பார்வையில ஃபெயிலியர், பெரிய ஃபெயிலியர். அந்த வார்னிங்காகத்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அது பாத்தீங்கன்னா இவங்க பிள்ளைங்கெல்லாம் பெரிய ராஜா ஆனாங்க, யோசேப் பிள்ளைங்கெல்லாம் என்ன ஆனாங்க, எகிப்துக்கு போய் அடிமைகள் ஆனாங்க இல்லைங்களா. அது ரெண்டும் ஆப்போசிட்டா காமிக்கிறத நம்ம பாக்குறோம். ரெண்டு வழி கடவுளுடைய வழி நமக்கு இருக்குது. ரெண்டு வழியில பாக்குறோம், வெறும் உலகத்துக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையின் விளைவு, கடவுளுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையின் விளைவு நம்ம பாக்குறோம். இவரு முதலாவது ஈசா வந்து ரெண்டு பொண்டாட்டிங்களை கல்யாணம் பண்ணாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டு கானானியர் கல்யாணம் பண்ணி, கடவுளோட படி கல்யாணம் பண்ணாம ரெண்டு கானானியர் கல்யாணம் பண்ணி குடும்பத்துக்கே வேதனை வந்துச்சு. அந்த வேதனையை சரி பண்ணலான்னு போய் இஸ்மவேல் பிள்ளைங்கள பொண்ணு போய் கல்யாணம் பண்ணார். அதெல்லாம் போட்டிருக்கு. அது பார்க்கும்போது ஈசா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன், ஸ்ட்ராங், என்னால எல்லாம் சாதிக்க முடியும்னு சாதிச்ச மனுஷனை பாக்குறோம் நம்ம இல்லைங்களா. என்னால சாதிக்க முடியும், என்னால என்ன மேனேஜ் பண்ண முடியும்னு பெரிய காரியங்களை சாதி, பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தினதை பாக்குறோம். கடவுள் மேல சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே அவருக்கு தெரியல. ஆனா பெரிய காரியங்களை அச்சீவ் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? கடவுள் மேல சார்ந்திருந்து செய்யணும்ன்ற இது இல்ல. எல்லாத்தையும் நானே என் சொந்த முயற்சியில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும்னா ஏங்க கடவுள் மேல சார்ந்திருக்கணும் நானு? புரியுதுங்களா? என்னால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும், நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் இருக்கும்போது கடவுள் மேல ஏன் சார்ந்திருக்கணும்? சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படித்தான் ஈசாவை பார்க்கிறோம். கடவுள் மேல சார்ந்தே இல்லை, எதுவுமே கடவுளுடைய பார்வையில ஜபத்துல செய்யாம தான் இஷ்டத்துக்கு ஒரு பெரிய காரியங்களை, பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தினதை பார்க்கிறோம். அந்த பேருங்களை நம்ம பார்க்கிறோம், ஒரு ஒரு பேருங்களை பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. அந்த பேருங்க சும்மா பேருங்களுக்கு போடல, அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. நம்ம பேருங்கெல்லாம் வச்சுக்கோ, அர்த்தம் இல்லாம பேர் இருக்கும் நம்ம ஊர்ல. ஆனா பைபிள்ல போட்ட பேருங்களுக்கு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, ரூபன்ன்றதுக்கு அம்மா லே அம்மா பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? ரூபன்னா என் துயரத்தை கண்ட கர்த்தர், அதான் ரூபனுக்கு அர்த்தம். அப்புறம் சிமியோன்னு பேர் வச்சாங்க, என் கணவன் என்னை நேசிக்காதப்பு என்ன என் வேதனையை கேட்ட கர்த்தர். புரியுதுங்களா? அப்புறம் ஜூடா, ஜூடான்றது அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் அப்படின்ற அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தமா வருது யாக்கோபுடைய பிள்ளைங்க பேரு. இங்க என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஈசாவுடைய குடும்பத்தின் பேருங்க அர்த்தம் பேஸ்மாத்னா வாசனை உள்ள, மன வாசனை உள்ளவர். அதா அப்படின்னா அலங்கரிக்கப்பட்டவர். மகாலாத் அப்படின்னா மியூசிக்கல் ஒன், மியூசிக்கல்னா அப்படியே இசை உள்ளவர். அப்படியே அவ பேசுனா அப்படியே பாட்டா வரும் போல, இசை உள்ளவன் பேர். பேருங்களை பாருங்களேன். ஒளி மாபா அப்படின்னா கூடாரம் உயரத்துக்கு இருக்கிறவர், பெரிய ஹைட்டான வைஃப். பேரி அப்படின்னா நல்ல பலவான். அப்புறம் ஹோராய்ட் அப்படின்னு இருக்கு, இதுல கேவ் டுவெல்லர் அப்படின்னா அந்த கேவுக்கு என்ன கொகை, கொகையில வாசம் பண்ணுகிறவன் அப்படின்னு பேருங்க. எலிஃபாஸ்னா சுத்த தங்கம், பேருங்க சொல்றேன் நான், அவங்க பேருங்க சுத்த தங்கம். ஜேரானா உயர்ந்து வருகிறவள். திஷானுனா இளம் மான். இந்த மாதிரி தான் பேருங்க ஈசாவுடைய குடும்பத்துல வர பேருங்க. எல்லாமே வெளிப்பார்வையான, கர்த்தருக்கும் ஆத்மாக்கும் சம்பந்தம் இல்லாம வெளிப்பார்வையான பேருங்க. யாக்கோபுடைய குடும்பத்துல அந்த மாதிரி பேருங்க இல்ல, பாத்தீங்களா? இந்த பேருங்களையும் அர்த்தம் இருக்கு. என்னன்னா வெறும் வெளிப்பார்வையான, வெளி அழகுள்ள பேருங்க, உலக பிரகாரமான பேருங்க. அதுல என்ன குறிக்குது புரியுதுங்களா உங்களுக்கு? ஈசாவுடைய சந்ததியை பத்தி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன மாதிரி ஜெனரேஷன் பாருங்களேன். ஒண்ணு நான் யோசிச்சு ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்களா யோசிக்கிறீங்களா தெரியல, நம்ம வாழ்ந்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை வந்து எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும். உங்களுக்கு தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்து முடிக்கிறேனோ, இப்ப என் லைஃப் எப்படி முடிஞ்சுக்கிறனோ, என் பிள்ளைங்க 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 ஜெனரேஷன்ஸ் எல்லாம் பாதிக்கும்ங்க. அது அதைத்தான் நம்ம பாக்குறோம். மோசம் மோசம் மோசமா ஈசாவுடைய ஜெனரேஷன் போனதைத்தான் நம்ம பாக்குறோம். முதல்ல இந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, தங்கம் மாணிக்கம் முத்து கித்துன்னு. கடவுளே இல்ல அந்த மாதிரி பேருங்க வச்சுக்கிட்டு கடைசியில் என்ன பேர் வச்சுட்டாங்க தெரியுமா? பாலுன்னு பேரை வச்சுட்டாங்க. பாலுனா ஒரு விக்கிர ஆராதனை கடவுள். அந்த நிலைமைக்கே குடும்பம் போயிருச்சு. ஜெனரேஷன்ஸ் எப்படி போகுது பாருங்களேன். அதனாலதான் ஒரு எச்சரிக்கையா நம்ம என்ன பாக்குறோம்னா, இதுல முக்கியமா நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம கடவுள்கிட்ட எப்படி இருப்போன்றது நம்முடைய எத்தனையோ சந்ததி அதை பாதிக்கிறத நம்ம பாக்குறோம். எனக்கு அது நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு பொறுப்பு நம்ம வாழ்க்கைக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நான் வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கை என்னோடு போவாது, எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் பாதிக்கும் அப்படின்றத பாக்குறோம். ஈசான்ற ஒரு மனுஷன் தன்னுடைய புத்திர சுகாரத்தை வெறுத்தான் பாத்தீங்களா, வெறுத்து ஒரு சூப்புக்காக அதை வித்து போட்டு கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போய் அவன் மனது இருளாகி உலக காரியங்கள்ல போய் தன் குடும்பம் எல்லாம் பயங்கரமா போனதை நம்ம பார்க்கிறோம். வெளி பார்வையில பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெளியில ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன ஒரு ப்ராப்ளம், ரொம்ப பெரிய சாதனை பண்ணல அவரு, பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிட்டாரு. பெரிய டைனாஸ்டி குடும்பம், என்ன பெரிய குடும்பம், எவ்வளவு பிள்ளைங்க. அவங்க குடும்பத்துல யாருமே மலடியா இருந்ததில்லை. ரபேக்கா மலடி, சாரா மலடி, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பொறுக்கல. கடவுள் ஜபிச்சுதான் குழந்தை பிறந்துச்சு அவங்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் குழந்தைய இஷ்டத்துக்கு குழந்தை பிறந்து பெரிய ஜெனரேஷனா மாறினாங்க. ஆனா என்ன ஆச்சு, அந்த குடும்பம் எல்லாம் உலகத்தோடு வெளிப்பார்வைய உலகத்துக்காகவே வாழ்ந்து ஆத்மாவை இழந்த ஒரு பெரிய ஜெனரேஷனை தான் நம்ம பாக்குறோம். எவ்வளவு பெரிய பயங்கரம் அப்படின்றதுதான் பாக்குறோம். கடைசியில எந்த நிலைமை கூட வந்துட்டாங்கன்னா பொய் கடவுளை கூட பேரை வச்சுக்கிற நிலைமைக்கு வந்துட்டதை நம்ம பாக்குறோம். ஈசா இதுதான் நம்ம கத்துக்கிறோம். ஈசாவுடைய வாழ்க்கையில ஒரு அழகான குடும்பம், அருமையான மனைவிகள், ரொம்ப சக்சஸ், உலக பிரகாரமா ரொம்ப சக்சஸ், பிள்ளைங்கள்லாம் பெரிய லீடர்ஸ் ஆனாங்க, பெரிய ராஜாங்களும் அவங்களும் இவங்களும் ஆனாங்க. அவன் ஈசா வந்து ஹண்டிங் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அன்டிங் ரொம்ப பிடிச்சி உலகத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரே ஒரு பிரச்சனை தான், வேற எல்லாமே நல்லதுதான் குடும்பத்துல, ஒரே ஒரு பிரச்சனை கடவுளை எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்ல சாகச மனுஷன், நல்ல குடும்பம், எல்லாம் அழகு, அழகரான பிள்ளைங்க, பேருங்கள்லாம் என்ன தங்கம் நம்ம ஊர்ல வைக்குவாங்க இல்லையா, மாணிக்கம், முத்து, ராஜா, கீஜா, அரசி, ராணின்னு பேருங்க வைக்க, ஆனா கர்த்தருக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லை அதுல. அந்த மாதிரி பேருங்க உலக பிரகாரமா வெளி பார்வைக்கு அழகுக்கே பேருங்க வச்சுக்கிட்டு ஆத்மால ஒன்னும் இல்லாம போயிட்டு ஒரு குடும்பத்தை நம்ம பாக்குறோம், ரொம்ப பயங்கரம் இல்லைங்களா? அதான் நமக்கு இருக்கிற பாடம் அதுல, அதுக்குதான் அது போட்டிருக்க அந்த அதிகாரம். என்ன மாதிரி வந்துருச்சு பாரு ஜெனரேஷன்ஸ், ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பிரிஞ்சதுனால அவன் சொந்த வழியில போனதுனால நல்லாதான் வந்தான், கடவுளை வெளியே வச்சுட்டான். அந்த தப்பை நம்ம ஒருபோதும் செய்திடக்கூடாது, அதுதான் நம்ம பாக்குறோம். எபிரேயர் ஒரே ஒரு வசனத்தை படிப்போம், அந்த எபிரேயர்ல நமக்கு சொல்லுது அந்த எபிரேயர் 12:16 வசனம். எச்சரிக்கையா இருங்கள், ஈசா மாதிரி உங்கள யாருமே ஒருவேளை சாப்பாட்டுக்காக உலகம் கொடுக்கிற இன்பத்துக்காக உங்க ஆத்மாவை கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை வித்து போடாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்ன மாதிரி அவன் ஜெனரேஷன்ஸே போயிருச்சு பாத்தீங்களா, எச்சரிக்கையா இருங்கன்றதுக்காக தான் அந்த அதிகாரம் நமக்கு போட்டிருக்கு. சரி, நம்ம ஒரு பாட்டை பாடுவோம்.